2017 ஆம் ஆண்டு டிசம்பர் மாத தென்றல் இதழில் மில்பிட்டாஸ் கலிபோர்னியாவிலிருந்து சுதா சந்தானம் அவர்கள் எழுதியுள்ள தர முடியாததை எதிர்பார்த்து என்னும் சிறுகதை இடம்பெறுகிறது. ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஒரு வழியாக சான் பிரான்சிஸ்கோவில் விமானம் தரையை தொட்டதும் அப்பாடா என்று இருந்தது அமிர்தாவிற்கு. சீட் பெல்டை தளர்த்திவிட்டு தலையை கைகளால் கோதிக்கொண்டு முகத்தை அழுத்தமாக தடவிக்கொண்டாள். பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த கணவர் கோபாலை தட்டி எழுப்பினாள். இன்னும் சற்று நேரத்தில் மகனை பார்க்க போகிறோம் என்ற நினைப்பே அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. தூக்கத்திலிருந்து எழுந்த கோபாலன், நந்து வந்திருப்பான்ல என்று கேட்டார். அவளும் தன்னோடுதான் இருக்கிறாள், அவளுக்கு மட்டும் எப்படி தெரியும் என்கிற நினைப்பே இல்லாமல். சிறிது காலத்திற்கு முன் இதற்கெல்லாம் கோபப்பட்ட அமிர்தா இப்போது சலனமே இல்லாமல் தலையை மட்டும் ஆமாம் என்று அசைத்தாள். அவர்கள் இந்தியாவில் இருக்கும் பெரிய பிள்ளை மகேஷிடமிருந்து சிறிய மகன் நந்துவிடம் இரண்டாவது முறையாக அமெரிக்கா வருகிறார்கள். இமிகிரேஷன் முடிந்து வெளியே வந்த பொழுது நந்து கையை ஆட்டி வரவேற்றான். நந்து முகமலர ஓடி வந்து தாயை அணைத்து கொண்டான். பிறகு தந்தை பக்கம் திரும்பி, வாங்கப்பா என்றான். இதையெல்லாம் சட்டையே செய்யாத கோபாலன் எப்படிடா இருக்க என்று கேட்டார். மகன் பதிலுக்கு தலையை ஆட்டியதை கூட பார்க்காமல் காருக்குள் நடந்தார். மகனுடன் பேசிக்கொண்டு நடந்த அமிர்தா அமெரிக்க காற்றிலேயே தனக்கு ஒரு சுதந்திரம் உள்ளது போல் நினைத்தாள். வீட்டுக்கு வந்ததும் குளித்து முடித்து நந்து சமைத்து வைத்திருந்ததை சாப்பிட்டதும் கோபாலன் தூங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெட்ரூமுக்கு போய்விட்டார். அம்மாவிடம் தனியாக, எப்படிமா இருக்கார் இவர் இப்போ என்று கேட்டான் நந்து. எப்பவும் போலத்தான் என்று சொல்லி வரட்டு சிரிப்பு சிரித்து, அதை விடு, நீ எப்படி இருக்க என்றாள். கோபாலன் இல்லாத சமயத்தில் தாயும் மகனும் மனம் விட்டு பேசினர். சமீபத்தில் நடந்த அமெரிக்க ஸ்டேட் தேர்தல் முடிவுகள், அதன் விளைவாக என்ன நடக்கக்கூடும் என்பது பற்றி எல்லாம் பேசினார்கள். அமிதாவும் தனக்கு புரியாதவற்றை கேட்டு ஆர்வத்துடன் தெரிந்து கொள்வாள். இங்கு நடக்கும் தேர்தலுக்கும் இந்தியாவில் நடக்கும் தேர்தலுக்கும் உள்ள வித்தியாசங்கள் பற்றி அறிந்து கொள்வாள். நந்துவிற்கு இது மிகவும் பிடிக்கும். தாயின் மீது மிகுந்த பாசமும் மதிப்பும் வைத்திருந்தான். அதனால் பொறுமையாக விளக்குவான். இது போல் மனம் விட்டு பேச அவளுக்கு ஆசையாக இருந்தது. தூக்கம் கலைந்து வெளியே வந்த கோபாலன் நந்து பேசி கொண்டிருந்ததை சற்று நேரம் கேட்டார். பிறகு அமிர்தாவை, காப்பி போட்டுட்டியா என்று கேட்டார். அதன் அர்த்தம் அமிர்தாவுக்கு தெரியும், இதெல்லாம் உனக்கு வேண்டாத விஷயம், வேலையை பார் என்பதுதான். அமிர்தாவும் பாதியிலேயே நிறுத்திவிட்டு எழுந்து காஃபி போட சென்றாள். இது நந்துவிற்கு கோபத்தை தந்திருக்கும் என்பதும் அவளுக்கு தெரியும். ஒரு வழியாக கோபாலன் அமெரிக்க நேரத்திற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள ஆரம்பித்தார். அந்த வாரம் இறுதியில் வெளியே சிறு பிக்னிக் போக திட்டம் போட்ட நந்து, அப்பா இந்த வாரம் சனி ஞாயிறுல வெளியில போலாம், சாயங்காலம் வந்து சொல்றேன் என்று சொல்லிவிட்டு ஆபீஸ் போனான். 2:10 ஆனது, நந்து வரவில்லை. அமிர்தா கவலையுடன் தனக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்ல ஆரம்பித்தாள். கோபாலன் சர்க்கரை வியாதி என்ற போர்வையில் வேலைக்கு சாப்பிட்டு படித்து விட்டார். இரவு நேர இயற்கை உபாதையால் அறையை விட்டு வெளியே வந்த கோபாலன், நந்து வரலையா என்று கேட்டார். இல்லை என்பதை தலையசைப்பில் அமிர்தா தெரியப்படுத்தினாள். வேலை இருக்கும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் தூங்க சென்று விட்டார். நந்து 2 மணிக்கு வந்தவன் அமிர்தா விழித்து கொண்டிருப்பதை பார்த்ததும் வருத்தத்துடன் அருகே வந்து, ரொம்ப சாரிம்மா, முதல்ல உங்களுக்கு ஒரு போன் ஏற்பாடு பண்றேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் எமர்ஜென்சியில அட்மிட் செஞ்சு பார்க்க வேண்டியதா போச்சு. இங்கெல்லாம் அது ரொம்ப ரேர், அதுவும் இல்லாம காஸ்ட்லி. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இன்னொரு ஃப்ரெண்ட் அவன் கூட இருக்கான். சரி, நீ சாப்பிட்டியா என்றான். அமிர்தா, இல்லை நந்து, பரவாயில்ல. ஆபத்து சமயத்துல உதவி செய்யறது மனுஷத்தனம், எதை பத்தியும் அப்ப நினைக்க கூடாது என்றவள் இருவருக்கும் தட்டுகளை எடுத்து வைத்தாள். தாயின் அருகில் வந்த நந்து, இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நீ சொல்லித்தந்தது தானேம்மா என்று சொல்லி மெல்ல அவளை அணைத்து கொண்டான். சரி சரி சாப்பிடு என்றபடி தானும் 2 வாய் போட்டுக்கொண்டு சமையலறையை சரி செய்தாள். நந்து சாப்பிட்டதும் தூக்கம் கண்களை அழுத்து தன் அறைக்கு சென்று படுத்து விட்டான். மகன் கணவனை பற்றி கேட்காதது உறுத்த, காரணம் அவர் நடந்து கொள்ளும் விதம் என்பதும் புரிய மௌனமானாள். வந்து 1 மாதம் ஆகிவிட்டது. 2 நாட்களாக கோபாலன் சுருண்டு சுருண்டு படுத்து கொண்டார். குளிர் தாங்காமல் ஜலதோஷம், இருமல். நந்தமும் தன்னிடம் இருந்த சிரப் மற்றும் மாத்திரைகளை தந்துவிட்டு வேலைக்கு போய்விட்டான். மேலும் 2 நாட்கள் அதே நிலையில் கழித்தார். அமிர்தா கஷாயம் போட்டு கொடுத்தாள். எதற்கும் குணமாகவில்லை. நந்துவுக்கும் ப்ராஜெக்ட் முடியவில்லை என்று இரவு நேரம் கழித்து வருவதும் காலையில் சீக்கிரம் கிளம்புவதுமாக இருந்தான். மகன் தன்னை டாக்டரிடம் அழைத்துச் செல்லவில்லை என்பதை தனியாக அமிர்தாவிடம் புலம்பினார். இரவு களைத்து போய் வீடு திரும்பிய நந்து, அப்பா எப்படி இருக்கிறார் என்று கேட்டுவிட்டு, இன்னும் இரண்டு நாள் பார்க்கலாம், சரியாகலைன்னா டாக்டரிடம் போகலாம் என்றவன், நான் படுத்துக்கிறேம்மா, எனக்கு ஒன்றும் வேணாம் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று படுத்து விட்டான். சிறிது நேரம் கழித்து கண் விழித்த கோபாலன், நந்து வந்துட்டானா என்று கேட்டார். அமிர்தா ஊம் என்று ஒற்றை சொல்லில் பதிலளித்தாள். அவருக்கு தர வேண்டிய மாத்திரையை வெந்நீருடன் தந்தாள். கோபாலன் விழாமல், ஏன் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க முடியாதாமா என்றார் கோபத்தால் கண்கள் சிவக்க. டாலர்ல செலவழிச்சு டிக்கெட் வாங்கின திமுரு, கூட இருந்து பார்க்கணும் இல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும்னு தோணல என்றார். அமிர்தா பேசாமல் படுக்கையில் கண்களை மூடி படுத்திருந்தாள். சென்னையில் இருந்த பொழுது நடந்த நிகழ்ச்சி ஒன்று மனதில் ஓடியது. அப்பொழுது கோபாலனுக்கு உடம்பு சரியில்லை. மூன்று முறை டாக்டரிடம் போயும் சரியாகவில்லை. மூத்தவன் மகேஷ் ஆபீஸ் விட்டு வந்ததும் டாக்டரிடம் அழைத்து போனான். அன்றும் மாத்திரை தந்துவிட்டு அமிர்தா திரும்ப நினைத்த போது கோபாலன், மூணு தடவை டாக்டர்கிட்ட போயாச்சு, பணம் தான் செலவாகுதே தவிர உடம்பு சரியாகல, ஏதோ முன்னாடி பணம் சேர்த்து வச்சிருந்தேனா இப்ப நான் பிழைச்சேன் என்று சொல்ல, அவர் கண்கள் மட்டும் வாசலை பார்த்ததை கண்ட அமிர்தா தன்னையும் அறியாமல் திரும்பினாள். அங்கு மகேஷ் அதிர்ந்து போய்விட்டான். மகேஷ், இப்ப பணம் எங்க பிரச்சனை பண்ணுது என்று கேட்டான். எப்பொழுதும் மற்றவர்கள் மனதை வார்த்தைகளால் காயப்படுத்தியே பழகிவிட்ட கோபாலன், ஆமாண்டா, இதுவரைக்கும் இவ்வளவு செலவாகுதே, ஒரு நாளாவது டாக்டர் ஃபீஸாவது தரலாம்னு தோணிச்சா என்று கேட்டார். சம்பளம் கம்மியா இருப்பதால் தான் மனைவியுடன் மகேஷ் இவர்களோடு சேர்ந்து வாழ்கிறான், அவனை போய் செலவு செய்யக்கூடாதா என்றால் அவன் என்ன செய்வான்? அமிர்தா, இப்ப உடம்பு சரியில்லை, பணம் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பேசாம தூங்குங்க என்று சொல்லி முடிப்பதற்குள் கோபாலன், ஆமா நானே எல்லா செலவையும் பார்த்தா உங்களுக்கு பிரச்சனை ஏது, ஜாலியா பொறுப்பு இல்லாம இருக்கலாம் என்று வெடித்தான். பின்னால் அவன் மனைவி நிற்பதை, அவளது நிழல் சுவரில் விழுந்திருப்பதிலிருந்து உணர்ந்த அமிர்தா மனம் கூசினாள். இவர் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கிறது, அவர்களுக்கு இருக்கும் இன்னொரு வீட்டிலிருந்து வாடகை வேறு வருகிறது, இப்பொழுது பணம் பற்றி பேசியே இருக்க வேண்டாம், மருமகள் பிரியாவிடம் மகேஷ் என்ன சொல்லி அவளை சமாதானம் செய்ய போகிறானோ என்றெல்லாம் நொடிப்பொழுதில் எண்ணமிட்டாள். மறுநாள் முதல் மகேஷ் அவரிடம் பேச விரும்பவில்லை. அதை பற்றி அவரும் கவலைப்படவில்லை. இந்தியா திரும்பியதும் இதன் விளைவு எப்படி இருக்கப் போகிறதோ என்று நினைத்தாள். சுடு சொல்லால் அன்பை வளர்க்க முடியாது. இரண்டு மகன்களுக்கும் தந்தையை பிடிக்காமல் போனதில் ஆச்சரியமில்லை. பணமில்லாத பிள்ளைகளிடம் ஏன் எனக்காக பணம் செலவழிக்கவில்லை என்று கேட்டு நோகடித்தார். நேரமில்லாத பிள்ளையை ஏன் என்னுடன் வரவில்லை என்று கேட்டு நோகடிக்கிறார். அவர்களால் தர முடியாததை எதிர்பார்த்து அவர்களையும் நிம்மதியாக வாழவிடாமல் தானும் நிம்மதி இழந்து இருக்கும் கணவனை பரிதாபத்துடன் ஆனால் எப்பொழுதும் போல மௌனமாக பார்த்தாள் அமிர்தா. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.